சமயத்த மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.
இந்த
சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியது. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து
ட்ரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வருகிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதுபோல நீங்களும் கழுகுகளைப் போல பலனடைந்து உயர பறக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்நாட்களிலே நாம் இரண்டு ராஜாக்களின் புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இரண்டு ராஜாக்கள் 17:5 கடந்த நிகழ்ச்சியை சிந்தித்தோம். அங்கே சல்மனாசார் என்ற அசீரிய ராஜாவை பார்த்தோம். அவன் பல தேசமெங்கும் சுற்றிப்போய் சமாரியாவுக்கு வந்து அதை 3 முற்றுகை போட்டிருந்தான். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது? 2 Kings 17:6 பாருங்கள்.
ஓசையாவின் 9 அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாக்கிலும் ஆப்போரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான்.
ஓசையாவின் 9 அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். இப்படி சிறைபிடிக்கப்பட்ட 10 இங்கிலாந்து தேசத்திற்கும் அமெரிக்கா தேசத்திற்கும் சிதறி போய்விட்டது என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் வேதத்திலே அதற்கு நமக்கு ஆதாரமில்லை. ஆனால் யாக்கோபு தனது நிருபத்திலே எழுதும்பொழுது சிதறி இருக்கிற 12 வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது என்று எழுதியிருக்கிறார். எனவே அவை தொலைந்து போன கோத்திரங்கள் அல்ல என்பதை யாக்கோபு உணர்த்துகிறார். ஆனால் யூதர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்ததை நாம் கவனிக்கும்பொழுது எல்லா கோத்திரங்களிலும் இருந்து அங்கே மக்கள் திரும்பி வந்தார்கள் என்றும் பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு சிறு கூட்ட மக்களே திரும்பி வந்தார்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான யூதர்கள் சிதறி போய்விட்டார்கள். ஆனால் சுமார் 65,000 யூதர்கள் மட்டும் திரும்ப வந்தார்கள். 7-8 பார்க்கும்பொழுது அவர்கள் சிறைப்பட்டு போனதற்கான காரணத்தை பார்க்கிறோம். கவனியுங்கள், 2 Kings 17:7-8.
எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழ் இருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள்.
கர்த்தர் இந்த தமது ஜனத்தின் மேலே மிகுந்த பொறுமை உள்ளவராயிருந்தார். இஸ்ரவேல் தேசம் 2 பிளவுபட்ட பின்னரும் 200 தேவன் அவர்களுக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்து தம் பக்கமாக திரும்பி வர ஏற்ற காலத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் திரும்பி வரவில்லை. தொடர்ந்து துணிகரமாக விக்கிரகாராதனைக்குள்ளே போய்விட்டார்கள். இங்கே வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, அவர்கள் மற்ற தெய்வங்களை பின்பற்றி சென்றது அவர்கள் அடிமைத்தனத்திற்குட்பட்டதின் முக்கிய காரணமாகும். 2 Kings 17:9-10.
செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல, தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி
சகல மேட்டின் மேலும் மரங்களின் கீழும் அந்நிய தெய்வங்களை தொழுது கொண்டார்கள். மிக ஒழுக்கக்கேடான ஒரு நிலைமைக்கு அவர்கள் போனார்கள். தொடர்ந்து 11-12 வசனங்களை பார்க்கும்பொழுதும் இப்படி கர்த்தரை விட்டு தூரம் போய் அவருக்கு கோபம் உண்டாக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவர்கள் செய்யக்கூடாது என்பதை கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தாலும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏற்கனவே கடந்த காலத்திலே பாலஸ்தீன தேசத்திலே இருந்து கர்த்தரை அறியாத ஜனங்களுடைய விக்கிரக ஆராதனையினாலும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையினாலுமே அவர்களை தேசத்தை விட்டு கர்த்தர் துரத்தினார். அப்படியென்றால் தன்னுடைய சொந்த ஜனங்களும் அதே பாவத்திலே வாழ அவர் அனுமதிப்பாரா? இல்லை பிரியமானவர்களே. அசீரியா வந்து அவர்களை சிறைப்பிடித்து போகும்படியாக செய்தார். 13-14 வசனங்களில் நாம் பார்ப்பது என்ன? கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் எச்சரிப்பு கொடுத்துக் கொண்டே இருந்தாலும் அவர்கள் செவிகூடாமல் தங்கள் தேவனாய கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இல்லாமல் கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல தங்கள் கழுத்தையும் கடினப்படுத்தினார்கள். ஏலியா, எலிசா, மிகாயா, யோனா, ஆமோஸ், உபதியா என்று வடக்கு ராஜ்யத்து மக்களுக்கான தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பியிருந்தார். அதுபோல யூதா ராஜ்யத்திற்கும் யோவேல், ஏசாயா, மீகா, பின்னான காலங்களிலே நாகூம், ஆபகூப், செப்பனியா, எரேமியா, அத்தனை ஊழியக்காரர்களை கர்த்தர் அனுப்பியிருந்தாலும் அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை. அந்த அத்தனை தீர்க்கதரிசிகளுமே கர்த்தரை விட்டு இவர்கள் தூரம் போனால் சிறைப்பிடிப்பிற்குள்ளே போவார்கள் என்பதை எச்சரித்தும் மனம் திரும்பவில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாயிருந்தும் சூழ்நிலைகளினாலே சோரம் போய் கர்த்தரை விட்டு தூரம் போகும்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்புகளை கவனிக்காமல் தொடர்ந்து செல்வீர்கள் என்றால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளையும் தண்டிக்கிறார் என்பதை தெளிவாய் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அங்கே அடிப்படையான பாவம் என்ன? அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கும் மனுக்குலத்தின் மிகப்பெரிய பாவம் கர்த்தரை விசுவாசிக்க மறுப்பதுதான். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே சமுதாயம் தேவனே தேவையில்லை என்று சொல்கிறது. கல்வி திட்டங்களிலே தேவனுக்கு இடமில்லை. ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்களாக இல்லை. அது மட்டுமல்ல, அநேக திருச்சபைகளும் கர்த்தரை அறியாத திருச்சபைகளாய் இருக்கின்றன. இதன் விளைவாக கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார். எப்படி பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தன்னுடைய சொந்த ஜனங்களை கர்த்தர் நியாயம் தீர்த்தாரோ அதுபோலவே நம்மையும் நியாயம் தீர்ப்பார். 2 ராஜாக்கள் 17:15 வசனம்,
அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோட பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திட சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று.
இப்பொழுது வடக்கு ராஜ்யம் சிறைப்பிடிப்பிற்குள்ளே சென்றுவிட்டது. அப்படியென்றால் தெற்கு ராஜ்யத்தின் நிலை என்ன? பாருங்கள், 2 ராஜாக்கள் 17:19 வசனம்,
யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள்.
இஸ்ரவேலின் வாழ்க்கையிலே நடந்த காரியம் எந்த விதத்திலேயும் யூதா ராஜ்யத்திலே மனம் திரும்புதலை உண்டு பண்ணவில்லை. பாருங்கள் வசனங்கள் 20-21,
ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரையெல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்புக் கொடுத்தார். இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது எரோபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான்.
அங்கே கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரை புறக்கணித்து தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தாவீதின் வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமை தங்களுக்கு ராஜாவாக்கினார்கள். எனவே எரோபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். ஞாபகம் இருக்கிறதா? எரோபெயாம் தான் பொன் கன்றுக்குட்டி வணக்கத்தை இஸ்ரவேலிலே ஆரம்பித்தவன். வசனங்கள் 22-23 பார்ப்போம் என்றால், தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்தும் அவர்கள் கீழ்ப்படியாதபடியினாலே அவர்களை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அசீரியாவிற்கு கர்த்தர் அடிமைகளாக கொண்டு போக ஒப்புக் கொடுத்தார். 23 வசனத்தின் கடைசியிலே இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிப்பில் இருந்த காலகட்டத்திலேதான் இந்த இரண்டு ராஜாக்களின் புத்தகமும் எழுதப்பட்டிருக்கிறது. அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிலும் இருந்து மனுஷரை கொண்டு வந்து சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். வடக்கு ராஜ்யத்தை தான் சமாரியாவின் பகுதி என்று குறிப்பிடுகிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்பொழுது சமாரியர்கள் யூதர்களுக்கு அருவறுப்பானவர்களாய் இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த பாபிலோனிய ஜனங்கள் சமாரியாவின் பகுதிகளிலே குடியேற்றப்பட்டிருந்தார்கள். இரண்டு ராஜாக்கள் 17:26-29 பாருங்கள்.
அப்பொழுது ஜனங்கள் அசீரிய ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். அதற்கு அசீரியா ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்துக் கொண்டு போங்கள். அவர்கள் அங்கே குடியிருக்கும் படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள்.
இதோடு கூட இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யம் முடிவடைகிறது. இப்பொழுது தேசத்திலே கலப்பான மக்கள் குடியிருக்கிறார்கள். அங்கே யூதர்கள் கர்த்தரை அறியாத மக்களோடு திருமண உறவு கொள்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்திலே 10 கோத்திரங்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று கூற முடியாத ஒரு நிலை. அவர்கள் எல்லா பக்கமும் சிதறி போய்விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் முற்றிலும் தொலைந்து போகவில்லை. இப்பொழுது இரண்டு ராஜாக்கள் 18 பார்ப்போம். இசைக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு காலகட்டம். இதை குறித்து இங்கே மட்டுமல்ல இரண்டு நாளாம புத்தகத்திலேயும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலேயும் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யம் அசீரியாவிற்குள்ளே சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டது. இது நடந்ததற்கான 3 காரணங்களை கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவதாக, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இரண்டாவதாக, தேவனை சந்தேகப்பட்டார்கள். மூன்றாவதாக, துணிந்து கர்த்தருக்கு எதிர்த்து நின்றார்கள். இந்த குறிப்பிட்ட காலத்தில்தானே தெற்கு ராஜ்யமாகிய யூதாவிலே ஒரு அருமையான அரசன் இருந்தான். இந்த நேரம் முதல் நாம் யூதாவின் ராஜ்யத்தை குறித்து மட்டுமே சிந்திக்கப் போகிறோம். யூதா தேசத்தை தேவன் சிறைப்பிடிப்புக்குள்ளே அனுப்பாததற்கு காரணம், யூதாவிலே இன்னும் சில நல்ல ராஜாக்கள் உயிர் மீட்சிக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணினார்கள். எசேக்கியா அவர்களிலே ஒருவர். தாவீதிற்கு பின்னர் யூதாவை ஆட்சி செய்து வந்த அரசர்களிலேயே எசேக்கியாதான் சிறந்தவர். இரண்டு ராஜாக்கள் 18:3 வசனங்களை கவனியுங்கள்.
இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3 வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்.
எசேக்கியாவின் தகப்பனான ஆகாஸ் மிகவும் கேடான ஒரு அரசன். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகனை பெற்றவராய் இருந்தார். இதுதான் எசேக்கியாவின் தாயார் மிக அருமையாக தேவனுக்கு பயந்த ஒரு பெண்மணி என்பதை நாம் நம்ப செய்கிறது. அவளுடைய பெயர் ஆபி. இரண்டு ராஜாக்கள் 18:4 பாருங்கள்.
அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான்.
எசேக்கியா குறிப்பிடத்தக்க ஒரு மனிதன். ஜனங்களை உயிர் மீழ்ச்சிக்குள்ளே வழிநடத்தி விக்கிரகாராதனை தேசத்திலிருந்து முற்றிலும் அழிக்க ஆரம்பித்தான். 4 வசனத்திலே நாம் பார்க்கிற இந்த வெண்கல சர்ப்பத்தை குறித்து எண்ணாகமும் 21:9 வசனங்களிலே பார்க்கலாம். மோசே செய்த அந்த வெண்கல சர்ப்பம் என்ன ஆனது? அது இந்நாள் மட்டும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. உண்மையாகவே அது குறிப்பிடத்தக்க ஒரு பொருள்தான். எனவே இதை தேவாலயத்திலே அவர்கள் பாதுகாத்திருக்க வேண்டும். ஆனால் சில காலங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அதை வணங்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய முற்பிதாக்களை தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே அனுப்பப்பட்ட சர்ப்பங்கள் கடித்த பொழுது அவர்கள் விசுவாசத்தோடு ஏறிட்டு பார்க்கும்படியாக தேவன் கூறி மோசே செய்ததுதான் அந்த சர்ப்பம். ஆனால் இப்பொழுது அது ஒரு இடையூறாயிருக்கிறது. அதன் உண்மையான அர்த்தத்தை அவர்கள் உணராமல் போய்விட்டார்கள். இந்த வெண்கல சர்ப்பமானது இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறதாயிருக்கிறது. யோவான் 3:14-15 வசனங்களிலே சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த வெண்கல சர்ப்பமானது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவடைந்த ஒரு அடையாளம்தான். ஆனால் அவர்களோ தேவனை தொழுது கொள்வதற்கு பதிலாக வெண்கல சர்ப்பத்தை தொழுது கொள்ள தொடங்கிவிட்டார்கள். சின்ன ஆசியாவிலே இருந்த 7 சபைகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதும் பெருகமு பட்டணத்திலே சர்ப்பம் தொழுது கொள்ளப்பட்டதை பார்க்கலாம். இதே காரியத்தை தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் செய்திருக்கிறார்கள். அந்த வெண்கல சர்ப்பத்திற்கு தூபம் காட்டியிருக்கிறார்கள். அதை நிகுஸ்தான் என்று அழைத்தார்கள். இப்பொழுது எசேக்கியா அதை உடைத்து போட்டான். அது அகற்றப்பட வேண்டிய வேளை வந்துவிட்டது. இதிலே நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடமும் உண்டு. கடந்த காலங்களிலே தேவன் பயன்படுத்திய சில வழிமுறைகளோ சில இயக்கங்களோ சில ஸ்தாபனங்களோ உண்டு. ஆனால் துரதிருஷ்டவசமாக தேவன் எப்பொழுது அதை பயன்படுத்தி முடித்தார் என்பதை அறிந்து அது அகற்றப்படாமல் இருக்கிறது. தேவன் இதை உலகத்திலே உருவாக்கி ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் அதை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தியது உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஸ்தாபனங்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும் தொடர்ந்து இயங்கி வருகிறது. இவைகளை நிகுஸ்தானுக்கு நாம் ஒப்பிடலாம். ஒரு காலத்திலே வெண்கல சர்ப்பத்தைப் போல தேவனால் வல்லமையாக இது பயன்படுத்தப்பட்டது உண்மைதான். ஆனால் தேவன் அந்த பணியை செய்து முடித்த பிறகு அது அகற்றப்பட்டிருக்கலாம். திருச்சபைகளிலேயும் மக்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக பயன்படுத்திய அதே வழிமுறைகளை இப்பொழுதும் பயன்படுத்த முற்படுகிறார்கள். இதைத்தான் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்து வருகிறோம், அதை எப்படி மாற்றுவது என்று கேட்பார்கள். அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் செய்தி கொடுத்த காலங்களிலே கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களை கூட்டத்திலே முன்னாலே அழைக்கவில்லை. ஆனால் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரான டிஎல் மூடி அவர்கள் இந்த பழக்கத்தை ஆரம்பித்தார்கள். இன்று பலர் இந்த காலத்திலேயும் அவ்விதமாய் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் பல சமயங்களிலே அது இடையூறாகவும் மாறிவிடுகிறது. சகோதரர் டிஎல் மூடி அவ்விதமாக செய்ய வேண்டும் என்று தேவனால் வழிநடத்தப்பட்டார். அதே காரியத்தை அவர் உங்களை கொண்டும் செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். பல சமயங்களிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியாக அழைப்பு கொடுக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களை விட வியாழக்கிழமை வேதபாட வகுப்புகளிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களே உறுதியான விசுவாசிகளாயிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். மற்றொருவரை கொண்டு கர்த்தர் செய்யும் அதே காரியத்தை உங்களை கொண்டும் கர்த்தர் செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. அப்படி எண்ணுவீர்கள் என்றால் விளைவு நிகுஸ்தான் தான். அதை உடைத்து போட வேண்டிய நேரம் வரும். இது மிக முக்கியமான ஒரு பாடம் பெரியமானுள்ளே. எனவேதான் இதை குறித்து நாம் இத்தனை நிமிடங்கள் சிந்தித்தோம். நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இசைக்கியாவை கொண்டு கர்த்தர் அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார். நிச்சயமாக அந்த நாட்களிலே இருந்த அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட இதை குறித்து இசைக்கியாவை குறை கூறியிருப்பார்கள். எத்தனை அருமையான அந்த வெண்கல சர்ப்பம், அதை உடைத்து போட்டானே என்று பேசியிருப்பார்கள். இசைக்கியா அதை உடைத்து போட்டதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய திருச்சபைகளிலேயும் இப்படி காலம் காலமாக நாம் பின்பற்றி வரும் ஏதாவது செயல்கள் விக்கிரகங்களைப் போல நம்மை தொடர்ந்து வருகிறதா என்பதை பார்த்து அவற்றை அகற்ற வேண்டும். சில காரியங்களை காலம் காலமாய் ஒரே விதமாய் செய்து வருகிறதை நாம் மாற்ற வேண்டும். இன்றைக்கும் பல திருச்சபைகளிலே எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இல்லாத பல பழக்க வழக்கங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்யப்படுகிறது. எத்தனை பரிதாபம் இல்லையா? ஆனால் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டிய மக்களோ நம்மை சுற்றி கோடி கோடியாய் இருக்கிறார்கள். அன்பின் விருந்து அசனம் என்று சொல்லி நடைபெறும் காரியங்களிலேயும் சண்டைகளும் சச்சரவுகளும் குடிகளும் கூத்துகளும் பாவங்களுமே நிறைந்து வருகிறதை பார்க்கிறோம். இதற்கு பதிலாக சிறு சிறு குழுக்களாக ஆவிக்குரிய உயிர் மீட்சிக்காக கூடி ஜெபிப்பதும் வேதத்தை படிப்பதும் சுற்றியிருக்கிற மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு உண்மையாகவே உறுதுணையாக இருக்க முடியும். 2 ராஜாக்கள் 18:5-6 பாருங்கள்.
அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான்.
எசேக்கியாவோடு கூட ஒப்பிடக்கூடிய யாரும் அவனுக்கு முன்னாலே வாழ்ந்ததில்லை. எனவே அவன் குறிப்பிடத்தக்கவன் என்று நாம் சொல்லலாம். கர்த்தரால் மிக உன்னதமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அரசன் எசேக்கியா. இந்த காரணத்தினாலேயே எசேக்கியாவினுடைய வாழ்க்கையை குறித்து பழைய ஏற்பாட்டிலே மூன்று புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறோம். இரண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், இரண்டு நாளாம புத்தகத்திலே மற்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்ட எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மோடு கூட எதை குறித்து பேசினாரோ அதை குறித்து நேரம் எடுத்து இன்னும் சற்று நாம் ஆழமாக சிந்தனை செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் தொடர்ந்து துணிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவரை விசுவாசியாமல் அவருக்கு விரோதமாய் கலகம் செய்தபொழுது சிறைப்பிடிக்கப்பட்டது போல கர்த்தருடைய பிள்ளைகளும் தொடர்ந்து கர்த்தருக்கு விரோதமாய் நம்முடைய கழுத்தை கடினப்படுத்துவோம் என்றால் நாமும் தண்டனைக்கு தப்பப்போவதில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, எசேக்கியா இந்த நிகுஸ்தானை உடைத்து போட்டது போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ நம்முடைய தெருசபையிலேயோ அகற்றப்பட வேண்டிய பழக்க வழக்கங்களையோ பொருட்களையோ அகற்ற வேண்டிய நேரத்திலே அகற்ற வேண்டும். அது ஒரு விக்கிரகமாக, ஒரு சடங்காச்சாரமாக, பயனற்ற பழக்க வழக்கமாய் மாறும் முன்னதாக அதை அகற்ற ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை நேசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் கீழ்ப்படியாமைக்கும் நாங்கள் இடம் கொடாதபடி உமக்கு பயப்படும் பயத்திலேயும் உமை நேசிக்கிற அன்பிலேயும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளரவும் நாங்கள் பெருகவும் எங்களுக்கு உதவி செய்யும். யூதா ஜனங்களும் ஒரு காலத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் நீர் வைத்த வெண்கல சர்ப்பத்தை வழிபட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது எங்களுடைய திருச்சபையிலே தேவையற்ற எதையாவது இன்னமும் நாங்கள் தொழுது சேவித்து வீணாய் அதற்கென்று செலவு செய்து கொண்டிருப்போம் என்றால் அதை பயனுள்ள காரியங்களுக்கு நேராய் திருப்ப ஆவியானவரே எங்களை உணர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பயனற்ற பழக்க வழக்கங்களை மாற்றி பயனுள்ள காரியங்களை ஆழமாய் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6. எரேமியா 33:6.